சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்க இருக்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழி ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசனாகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்பில் கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவன் இடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவர்களுக்கு அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிருடையை தரித்து தன் அறையில் வார்க்கட்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டுத் தேனியும் புசிக்கிறனாயும் இருந்தான். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான் என்பதை நாம் ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் ஆகமுடைய சமூகத்தில் வருகிறோம். உடைய வார்த்தையில் நாள் நீர் எங்களை ஆசிர்வதியும், உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்தவரை இந்த வல்லமை உள்ள வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே செயல்பட்டு பாவமன்னிப்பையும் மனந்திரும்பலையும் கொடுத்து எங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டிய கிருபைகளை தரணுமாறு சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது பேசப்படுகிற வார்த்தையானது வல்லமையாய் செயல்பட்டு அந்தவரை அவருடைய பாவம் குத்தப்பட்டு மனந்திரும்பலுக்கு நேராக திருப்பப்பட வேண்டிய கிருபைகளை தாரும். விசுவாசிகள் கவனமாக இந்த வார்த்தைகளை கேட்டு இன்னும் அதிகமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்து விட்டு மனம் திரும்பி எங்களை மீட்ட தேவன் யார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய இருதயத்தை தருமாய் சொல்லிக்கிறோம். அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் எங்களிடத்தில் பேசுகிறீர் என்ற புரிதலோடு இதுவரை உண்மை ஆராதிக்கவும் இந்த சத்தியத்தை கேட்கவும் என்ற கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ச்சியாக இந்த மார்க் சுவிசேஷத்தை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலும் கூட நாம் மார்க் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நம்ம சிந்தித்தோம். என்ன சிந்தித்தோம் என்று பார்க்கும்போது சுவிசேஷம் யாரை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்தோம். சுவிசேஷம் என்றால் என்ன, இந்த சுவிசேஷம் யாரை மையப்படுத்தி இருக்கிறது என்று பார்த்தோம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இயேசு என்றால் ரட்சிப்பவர், இயேசு என்றால் பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறவர். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு என்ற நாமத்தின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு என்று பார்த்தோம். அடுத்து கிறிஸ்து என்று பார்க்கும்போது கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்று பார்க்கும்போது மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வேலையை செவ்வையாய் செய்து முடிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுடைய பாவத்திலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பதற்கு, அந்த விடுதலையை கொடுப்பதற்காக தேவன் அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக மனிதனுடைய பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் என்ற செய்தியை சொல்லுது. அந்த நிச்சயம் இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் தேவனுடைய குமாரன். யார் இந்த இயேசு கிறிஸ்து? இந்த இயேசு கிறிஸ்து ஏன் பாவத்தை மன்னிக்கிறார்? இந்த இயேசு கிறிஸ்து ஏன் நிச்சயமா இந்த பாவத்தை மன்னித்து உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று பார்க்கும்போது அவர் கடவுளாக இருக்கிறதுனால, அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பதனால் நிச்சயமா ரட்சிப்பு உண்டு, நிச்சயமா பாவ மன்னிப்பு உண்டு என்று பார்ப்போம். இந்த இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த மார்க் சுவிசேஷம் என்று நம்ம பார்க்கிறோம். பாவத்தை மன்னிக்க வல்லமையுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த செய்தி தான் இப்பொழுது ஆரம்பமாக்கப்பட்டிருக்கிறது. அதான் மார்க் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இந்த செய்தியானது எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதுதான் நம்ம 2 வசனத்திலிருந்து 8 வசனத்துல பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிதான் இந்த சுவிசேஷ செய்தி எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது, இந்த செய்தி எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த செய்தி யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தினால் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த செய்தி என்ன, இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு என்ற செய்தி. இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்ற செய்தி, இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கப் போகிறார் என்ற செய்தி இப்பொழுது ஆரம்பமாக்கப்படுகிறது. அப்ப பார்க்கும்போது சுவிசேஷ செய்தி என்றால் என்னன்னு பார்க்கும்போது, சுவிசேஷ செய்தி தெய்வீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது தெய்வீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. எப்படி இது தெய்வீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, இந்த செய்தி பழைய ஏற்பாட்டில் முன்னுரைக்கப்பட்டது. அதான் இரண்டாம் வசனமும் மூன்றாம் வசனமும் சொல்லுது, தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் கர்த்தருடைய வார்த்தையானது, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிதான இந்த செய்தியானது, அல்லது மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இந்த செய்தியானது பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஆகமங்களில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா எழுதியிருக்கிறது என்று பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனமும் மூணாம் வசனத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, மல்கியா மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும், ஏசாயா 40 அதிகாரம் மூன்றாம் வசனத்தினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதை மேற்கோள் காட்டி இருக்கிறார். யார் இந்த மல்கியா? மல்கியா பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி. கடைசி தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? சுவிசேஷம் இவ்வண்ணமாக பிரசங்கிக்கப்பட போகிறது என்று சொல்றார். ஏசாயா யார்? ஏசாயா பழைய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றார்? சுவிசேஷம் இப்படிதான் ஆரம்பிக்கப்பட போகிறது என்று சொல்கிறார். இந்த சுவிசேஷம் வேற எங்க சொல்லப்பட்டிருக்குது? சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாமம் 3:15 இந்த சுவிசேஷம் முதலாவது இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். அந்த செய்தியானது, இந்த சுவிசேஷமானது இப்பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாய் இந்த செய்தி இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு இந்த சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட போகிறது என்பதை தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைத்திருக்கிறார். தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்துல இந்த சுவிசேஷம் இருக்கு. இந்த சுவிசேஷத்தை நிறைவேற்றுவதற்காக தான் பழைய ஏற்பாட்டு காலங்கள் தேவன் அனைத்தையும் வழிநடத்தி வந்தார். இந்த சுவிசேஷ செய்தி தான் ஏசு கிறிஸ்துவினுடைய நித்திய நோக்கம். ஏசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தேவனுடைய நித்தியமான திட்டமாக இருக்கிறது, அவருடைய நித்தியமான நோக்கமா இருக்கிறது. ஏசு கிறிஸ்துவினுடைய ஒரே நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க வேண்டும். பாவிகளை ரட்சிப்பது தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம். இது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறதுனால இந்த சுவிசேஷம் தெய்வீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கேட்கிற இந்த சுவிசேஷம் தெய்வீக அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. ரோமர் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 3 அதிகாரத்துல பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து பேசும்போது அந்த சுவிசேஷம் யாருடையது என்று சொல்கிறார். ரோமர் 3:1 பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காரணம் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் யார் என்று பார்க்கும்போது, இவன் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமானது அது தேவனுடையது. சுவிசேஷ செய்தி தெய்வீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறது, ஏன்னா இது தேவனுடையது. நீங்களும் நானும் கேட்கிற இந்த செய்தியானது, அல்லது நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இந்த சுவிசேஷமானது மனுஷனுடைய கட்டுக்கதை அல்ல. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அல்லது வேதத்திலிருந்து கேட்கிற இந்த செய்தியானது எனக்கு சரின்னு தோன்றுற காரியம் அல்ல. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இந்த சுவிசேஷமானது என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்த கொள்கை அல்ல. இந்த சுவிசேஷ செய்தியானது ஒரு பாரம்பரியம் அல்ல, அல்லது மனிதனுடைய கற்பனை அல்ல. நீங்களும் நானும் கேட்கிற இந்த சத்தியம், நீங்களும் நானும் கேட்கிற இந்த சுவிசேஷ செய்தி அது தேவனுடையது. இது என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சு இதெல்லாம் நீங்க பின்பற்றுங்கப்பான்னு சொன்னது கிடையாது, சரியா? இது மனிதனுடைய கட்டுக்கதைகள் கிடையாது, அல்லது ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கற்பனையில வந்த ஒரு காரியம் அல்ல. இந்த செய்தி தேவனுடையது. நீங்களும் நானும் கேட்கிற இந்த செய்தி தேவனுடையதாக இருப்பதனால இது தெய்வீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் இது தேவனுடைய செய்தியாக இருப்பதனால இது வேதம் கூறியிருக்கிற வண்ணமாக இதை கேட்க வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும், இதை போதிக்க வேண்டும். சுவிசேஷ செய்தி தேவனுடையதாக இருப்பதனால இந்த சுவிசேஷ செய்திய வேதத்துல தேவன் எப்படி கொடுத்திருக்கிறாரோ அப்படிதான் நான் அதை கேட்கணும், அப்படிதான் நான் விசுவாசிக்கணும், அப்படிதான் நான் வாழணும். இதை மாற்றுவதற்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஏன்னா சுவிசேஷம் வேதத்தில் வேரூன்றியது, சுவிசேஷம் தேவனுடையது. இதை வேதம் கூறியிருக்கிற பிரகாரமாக மட்டும்தான் நான் என்ன செய்யணும், கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த சுவிசேஷ செய்தியை மாற்றியோ அல்லது திரித்து பேசுவதோ, இதற்கு மாறாக பேசுவதோ, இது தேவனுக்கு எதிரான பாவம். இந்த சுவிசேஷ செய்தியை தேவன் சொல்லியிருக்கிற வண்ணத்துக்கு எதிராக மாற்றி அமைப்பதோ, திரித்து பேசுவதோ, இல்லை இதில் இருக்கிற பாதி உண்மையை மட்டும் சொல்வதோ தேவனுக்கு விரோதமான பாவம். ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷமானது இந்த திருச்சபை உருவாக்கியது அல்ல, அல்லது சீர்திருத்த காலத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல, அல்லது ஏதோ ஒரு வேத வல்லுநர்கள் சேர்ந்து வேதத்தை படித்து உருவாக்குனது அல்ல, அல்லது என்னுடைய முன்னோர்களுடைய கட்டுக்கதை அல்ல, இது ஒரு பாரம்பரியம் அல்ல, இது தேவனுடையது. இந்த நீங்களும் நானும் கேட்கிற இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தி, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அது இயேசு கிறிஸ்துவினால மட்டுமே என்ற செய்தியானது எந்த மனிதனாலும் உருவாக்கப்பட்டது அல்ல, இது தேவனுடையது. அதனாலதான் தேவன் உங்களை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். நான் தேவன்ட போல தேவன் இடத்திலிருந்து வந்த செய்தி, ஏன்னா தேவன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அதை அடிப்படையாக புரிஞ்சா மட்டும்தான் நீங்களும் நானும் இந்த செய்தியினுடைய அந்த தெய்வீக அதிகாரத்தை புரிந்து கொள்ள முடியும். இது தெய்வீக அதிகாரத்தை எப்படி பெற்றிருக்கு அப்படின்னா, இது வேதத்துல முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. இது வேதத்திலேயே மல்கியா 3 அதிகாரத்திலும் ஏசாயா 40:3 சொல்றாரு, கடவுள் சொல்றார். மல்கியா 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் மல்கியா 3 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 1105 பக்கத்தில் 3 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்னே முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அவர் எனக்கு முன்னே போய் என்ன செய்ய போறான், வழியை ஆயத்தம் பண்ண போகிறான். ஏசாயா 40 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 40:3 திருப்பிக் கொள்ளலாம், பழைய ஏற்பாட்டில் 844 பக்கம் ஏசாயா 40:3, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சிவை பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். இங்கே எதை ஆயத்தம் பண்ணணும்? இங்கே மல்கியா என்ன சொல்றாரு? மல்கியா 3 அதிகாரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று எதை சொல்றார் என்று பார்க்கும்போது, மல்கியாவுடைய பின்னணியில பார்த்தீங்க அப்படின்னா அவளுடைய யூதர்களுடைய நிலைப்பாடு மிகவும் மோசமா இருந்துச்சு. தேவாலயத்தில் ஆசாரியர்கள் தங்களுடைய பணியை செவ்வையா செய்யல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையில அது கரையப்படிந்திருந்தது, அவருடைய ஆராதனைகள் சோர்வடைந்து இருந்தது. ஆகவே இந்த மல்கியா தீர்க்கதரிசி என்ன சொல்றான் அப்படின்னா, கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த வேலையை சுத்தப்படுத்தி ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அதான் மல்கியா 3 அதிகாரம் 1 வசனம், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், தேவாலயத்தை சுத்தப்படுத்துங்கள், உங்களுடைய ஆராதனையுடைய வழிமுறை எல்லாம் சரிப்படுத்துங்கள். அதே போலதான் இப்ப இந்த யோவான் ஸ்நானகன் வருவதற்கு முன்பாகவும் ஜனங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு இந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் 400 வருட காலம் மிகப்பெரிய இருண்ட காலம். அதுல எந்த தீர்க்கதரிசி எழும்பல, எந்த கர்த்தருடைய வார்த்தையும் கேட்கப்படல, ஜனங்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு இருந்தான், ஜனங்களுடைய வாழ்க்கையில பாவம் அதிகரிச்சது. இதே மல்கியாவுடைய சூழ்நிலை தான் இங்கே மார்க் சுவிசேஷம் 2 வசனத்திலும் 3 வசனத்திலும் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் அவளுடைய வாழ்க்கையோ கரைபொழிந்து இருந்தது, அவளுடைய வாழ்க்கையோ தேவனுக்கு விரோதமாக இருந்துச்சு. அவன் தன்னுடைய ஆலயத்துல சுத்தமானதை தேவனுக்கு கொடுக்கல, உலக பிரகாரமான காரியத்தை ஆலயத்துக்குள்ளாக கொண்டு வந்தான், வேதத்துக்கு விரோதமா அநேக காரியங்களை கட்டுக்கதைகளாக உருவாக்கி வச்சிருந்தான், மனிதனுடைய கற்பனைகள் மேலோங்கி இருந்துச்சு. இப்போ தேவன் சொல்றார், கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த ஆலயத்தை எப்படி மல்கியா சுத்தம் பண்ணணும்னு சொல்றாரோ, அதே போல ஜனங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுக்கு எது என்ன வேலை அப்படின்னா, எப்படி நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த நற்செய்தி அப்படின்னா, ராயன் தன்னுடைய குடியுரிப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புறான், என்னுடைய வீட்டை ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்ற செய்தி அனுப்புறான், அல்லது நான் இத்தனை தேசத்தை கைப்பற்றிட்டேன் என்ற ஒரு செய்தி அனுப்புறான். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வருவதற்கு முன்பாக அவர் யோவான் ஸ்நானகனை அனுப்பி, ஜனங்களே உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஜனங்களே உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை தேவன் சொல்லியிருக்கிறார். இதான் யோவான் ஸ்நானனுடைய வேலையா இருக்கு, வேதத்தில் இதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேதத்துல முன்னுரைக்கப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலேயே வருகிறான். இதுதான் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, பாதையை செவ்வை பண்ணுகிறது, வழியை ஆயத்த பண்ணுகிற வேலை. லூக்கா முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி வேதம் அவனுடைய பிறப்பிலே அவனுடைய வேலையை குறித்து பேசியிருக்கிறது. லூக்கா முதலாம் அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்கும்போது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கத்தருக்கு என்று ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்று சொல்லப்பட்டது. அதே போல லூக்கா முதலாம் அதிகாரம் 76-77 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமணிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். எதற்கு என்று பார்க்கும்போது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் கத்தருக்கு என்று ஜனங்களை சேர்க்கும்படியாகவும் பாவ மன்னிப்பை சொல்லும்படியாகவும் அவனுக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலையை பெற்ற மனுஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி வேதம் ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, இது தேவனுடைய சுவிசேஷம், தெய்வீக அதிகாரத்தை பெற்றிருக்கிறதுனால இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த யோவான் ஸ்நானகன். முதலாவது பார்த்தோம், சுவிசேஷம் என்பது தேவனுடையது, தெய்வீக அதிகாரத்தை பெற்றிருக்கிறது, வேதத்துல முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்துல முன்னுரைக்கப்பட்ட இந்த சுவிசேஷ செய்தியை தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் தான் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை தான் இந்த மார்க் சுவிசேஷம் 2:3 சொல்லும். அதனால தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன், இந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும்போது, அவன் தன்னுடைய பிறப்பிலே தேவனிடத்திலிருந்து அந்த வேலையை பெற்றிருக்கிறான், தெய்வீக நியமனத்தை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன். பிறப்பிலே அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, உன்னதமானவருக்கு என்று ஒரு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், உன்னதமான கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவான். எப்படி அவருடைய இருதயத்துல பாவத்தை குறித்தும் அவருடைய இருதயத்துல மனந்திரும்புதலை குறித்தும் பிரசங்கிக்கிற ஒரு மனிதன் இந்த மனுஷன். யோவான் ஸ்நானகன் எப்படி வாழலாம், இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி வாழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனிதன் மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வான். அதான் மார்க் சுவிசேஷம் 6 பார்க்கும்போது, யோவான் நோட்டகமயிருடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாய் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாய் இருந்தான். அவன் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஏன் இந்த வசனத்துல அவனுடைய ஆடையை பற்றியும் அவனுடைய சாப்பாடை பற்றியும் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மனிதன் யார் என்று மல்கியா மறுபடியும் என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா முன்னுரைத்திருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கோங்க, மல்கியா 4:5-6 நம்ம வாசிக்கலாம். 5 வாசிக்கலாம், மல்கியா 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்கள் இடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். எலியா தீர்க்கதரிசியை மறுபடியும் எப்படி அனுப்ப முடியும்? எலியா தீர்க்கதரிசி ராஜாக்கள் காலத்திலே மரித்து போயிட்டார், எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எலியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று 2 திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7:8 வசனங்கள்ல, அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொன்னான். அவனுடைய டிரெஸ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, நம்ம லூக்கால பார்த்தோம் 3:77 வசனத்துல அவன் எலியாவினுடைய குணாதிசயத்தை பெற்றிருப்பான். இங்க மார்க் சுவிசேஷம் 6 பார்க்கிறோம், அவனுடைய உடை எலியாவினுடைய உடையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல மார்க் சுவிசேஷம் 9 இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன பேசுகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மார்க் சுவிசேஷம் 9:9-13 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மார்க் 9:9-13 வசனத்துல பாருங்க, அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை நீங்கள் கண்டவிகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அவருடைய வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு எலியா முந்தி வந்திருக்க வேண்டும் என்று வேதவார்கள் சொல்கிறார்களே, அது எப்படி என்று அவர்களிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவரால் அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரமாய் தங்களுக்கு இஷ்டப்பாடபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு யோவான் ஸ்நானகரை எலியா தீர்க்கதரிசி என்று அடையாளம் காட்டுகிறார். அந்த வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதல், இந்த வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதல், இந்த யோவான் ஸ்நானகன் அவன் எலியாவினுடைய குணாதிசயங்களை பெற்றிருந்தான். எலியாவினுடைய என்ன குணாதிசயத்தை பெற்றிருந்தான்? அவன் வல்லமையும் பலமும் உடையவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த மனுஷன் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். ஆனால் இவன் தேவனால் நியமிக்கப்பட்ட மனிதனாக இருந்த போதும் தன்னுடைய வாழ்க்கையில இவன் தாழ்மையை வெளிப்படுத்துகிற மனுஷன். இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனுஷன் என்று பார்க்கும்போது தாழ்மையை வெளிப்படுத்தினான். எப்படி தாழ்மையை வெளிப்படுத்தினான்? 7 வசனத்துல பாருங்க, அவர் எண்ணிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குடிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரம் அல்ல. இந்த பாதரட்சியினுடைய வாரை குனிஞ்சு அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்ல அப்படின்னா, செருப்பு கழட்டி விடுற வேலை ஒரு அடிமையினுடைய வேலை. இந்த அடிமை என்ன செய்யணும் அப்படின்னா, எஜமான் வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த செருப்பை கழட்டி வச்சு செருப்பு இருக்க தூசிலாம் தட்டி எஜமானுடைய காலை கழுவுவது அவசியம். இந்த வேலைக்கு எந்த திறமையும் அவசியம் இல்லை, எந்த அறிவும் அவசியம் இல்லை. இது அடிமைகளுக்கே கொடுக்கப்படுகிற மிக ஒரு எளிமையான, மிக மோசமான ஒரு வேலை. யூதர்கள் தங்களுடைய அடிமைகளுக்கு இந்த வேலையை செய்ய கொடுக்க மாட்டாங்க. அதே போல யூதர்கள் அடிமையாக இருக்கும் போதும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப மோசமான ஒரு வேலையாக கருதினார்கள். இப்ப யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்னுடைய எஜமானுடைய காலில் இருக்கிற பாதரட்சிய வார குனிஞ்சு அவிழ்க்கிறது கூட எனக்கு அருகதை இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்றான். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வேலை நான் எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்று தன்னை தாழ்மைப்படுத்துதான். நான் அடிமையினுடைய வேலையை, அடிமையினுடைய ஒரு லீஸ்டான வேலையை செய்வதற்கு கூட நான் தகுதியற்ற ஒரு நிலையில இருக்கிறேன் என்று சொல்றேன். ஒரு தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் தன்னுடைய தாழ்மையை உணர்த்துகிறவனாக, தாழ்மையாய் வாழ்கிறவனாக இருந்தான். ஏன்னா அவன் என்ன சொல்றான், எனக்கு என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். நான் தேவனால் நியமிக்கப்பட்டதான். நான் கடவுள் இல்லை, நான் வல்லவன் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வல்லவர். யோவானை விட இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். யோவானை விட இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர். யோவானை விட இயேசு கிறிஸ்து மகிமையிலும் கனத்திலும் வல்லமையுள்ள கடவுள். இந்த மார்க் சுவிசேஷம் தொடர்ச்சியாக இந்த 8 அதிகாரத்தில் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, எல்லா வசனத்திலிருந்தும் இயேசு கடவுள் என்பதை தொடர்ச்சியாக நிரூபித்துட்டே இருக்கும். இந்த 7 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஏன் என்னை தாழ்மைப்படுத்துறேன்னா, என்னை அனுப்பின தேவன் கடவுள், எனக்கு பின்பாக வரப்போகிற அந்த மேசியா கடவுள், எனக்கு பின்பாக வந்து அந்த வேலையை தொடரப்போகிறது இயேசு கிறிஸ்து கடவுள். ஆகவே நான் அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தாழ்மையாக இருந்தும் இயேசு கிறிஸ்துவனை பற்றி மிக உயர்வாக பேசியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11:11 திருப்பிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 11:11 திருப்பிக்கணும். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. யோவான் இங்கே தன்னை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முற்றிலுமா தாழ்த்துறான். அவன் என்ன சொல்றான், அவருடைய செருப்பை கழட்டி டஸ்ட் அவுட் பண்றதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவன், எனக்கு எந்த விதமான மிகப்பெரிய தகுதியும் எனக்கு அங்கே இல்லை, நான் அது அவருக்கு மிகவும் கீழானவன் என்று சொல்றான். இயேசு என்ன சொல்றாரு என்று பார்க்கும்போது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவன் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வரைக்கும் பிறந்த எந்த விசுவாசிகளும் யோவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்னென்ன விசுவாசிகளா வாழ்ந்தாங்க? ஆபிரகாம் யார்? விசுவாசத்தில் பெரியவன். யோபு யார்? உபத்திரவத்தில் பொறுமையா இருந்தவன். உபத்திரவத்தில பொறுமையா இருந்து பெரியவனாக வேதம் சொல்லுகிறது. தாவீது யார்? தேவன் மீது உள்ள அன்பில் பெரியவன். சாலமோன் யார்? ஞானத்தில் பெரியவன். தானியல் யார்? தைரியத்தில் பெரியவன். மோசே யார்? சாந்த குணத்தில் பெரியவன். இவர்களை பார்க்கிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவன் என்று இயேசு சொல்றார். அப்படி இந்த யோவான் ஸ்நானகனை ஏன் இயேசு பெரியவன் என்று சொல்கிறார்? யோவான் ஸ்நானகன் ஏன் பெரியவன் என்று பார்க்கும் போது, அவனுடைய ஊழியம் பெருசு. அவன் பிரகாசிக்கிற சாட்சியாக இருந்தான். 400 வருட இடைவேளைக்கு பின்பாக வந்து வல்லமையாய் தேவனுடைய செய்தியை கூறி இயேசுவை காண்பித்தான். ஏன் யோவான் ஸ்நானகன் பெரியவன் என்று பார்க்கும்போது அவன் தன்னுடைய ஊழியத்துல இயேசுவை காமிச்சான். இயேசுவை காண்பிப்பது வல்லமையானது, இயேசுவை காண்பிப்பது பெரிதானது. 5000 பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய மெகா சர்ச்சில் பேசுவது பெரிதல்ல, 10000 பேரை கூட்டுவது பெரிதல்ல, இயேசுவை காண்பிப்பதே மெய்யானது, இயேசுவை காண்பிப்பதே மேன்மையானது. இன்று இயேசுவை காண்பிப்பதுதான் பிரதானம். ஏன் அவன் இயேசுவை காண்பிக்கிறான் அப்படின்னா, அவர் தான் கடவுள். யோவான் சுவிசேஷம் 1 திருப்பிக் கொள்வார். யோவான் சுவிசேஷம் 1:29 வசனத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை வரக்கண்டு இயேசுவை ஜனங்களுக்கு காண்பித்தான். அதே போல 36 வசனத்துல யோவான் 1:36 வசனம், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய வேலை என்னவா இருந்துச்சா, இந்த இயேசு போறார், இவர் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் பாவத்தை மன்னிக்க போறார் என்பதை இயேசுவை தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருந்தான். தேவனால் நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை சொல்கிற மனுஷனுடைய அடிப்படை வேலை என்ன அப்படின்னா, வேதத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் இயேசுவை காட்ட வேண்டும். அவன் தான் ஊழியக்காரன். தேவனால் நியமிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை சொல்ல நியமிக்கப்பட்டிருக்கிற மனுஷனுடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னா, வேதத்திலிருந்து அனைத்து பகுதியிலும் எல்லா நேரத்திலும் ஜனங்களுக்கு இயேசுவை காண்பிப்பதே அவருடைய வேலை. இதுதான் யோவான் ஸ்நானகன் செஞ்சான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து பார்க்கும்போது ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தவர் இல்ல, யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்ல. ஏன்னா அந்த யோவான் ஸ்நானகன் தான் செல்லும் இடமெல்லாம் இயேசுவை காண்பித்துக் கொண்டே இருந்தான். ஏன் அப்படின்னா, அந்த இயேசு கடவுள், அந்த இயேசு தேவன், அந்த இயேசு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறவர். அந்த இயேசுவை காண்பிப்பதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு அவசியம். கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னா, நீங்க செல்லும் இடம் எல்லாம் இயேசுவை காண்பிக்க வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகனை போல தாழ்மைப்படுத்திக் கொண்டு, அவர் யோவான் ஸ்நானகன் பேசியிருக்கலாம், நான் யார் தெரியுமா, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட பணி எப்படிப்பட்ட பணி தெரியுமா என்றான். தன்னுடைய அனுபவத்தை பேசியிருக்கலாம். அவன் தன்னுடைய அனுபவத்தை பேசல, அவன் தன்னுடைய தாழ்ந்தங்களை பேசல, தன்னுடைய குடும்ப பின்னணியை பேசல, அவன் இயேசுவை காண்பித்தான். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவை காண்பிப்பது அவர்கள் மீது விழுந்த பிரதான கடமை. இன்னைக்கு இயேசுவை காமிக்கல அப்படின்னா, அவன் சொல்வது சுவிசேஷம் அல்ல. இயேசுவை காண்பிப்பது திருச்சபையில இங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய உணர்வுகளை பகிரும் இடம் இல்ல, என்னுடைய அனுபவத்தை சொல்ற இடம் இல்ல, நான் யார் என்று சொல்கிற ஒரு இடம் இல்ல, உங்களும் என்னையும் கம்ஃபர்டபுளா வைத்துக் கொள்கிற ஒரு இடம் அல்ல. இந்த இடத்துல இயேசுவை காண்பிக்க வேண்டும். திருச்சபையில எப்பொழுதும் இயேசுவை தான் காமிக்கணும். திருச்சபையில பிரசங்கத்துல எப்பொழுதும் இயேசுவை தான் காமிக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலை, ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த திருச்சபையில இனிமேட்டு எப்பொழுதும் வரப்போகிற ஊழியக்காரர்களுடைய அடிப்படை வேலை, அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். ஏன்னா இயேசுதான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்ல. எப்படிப்பட்ட மனிதனாளா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பாவத்தில் இருந்தாலும் சரி, என்ன மிகப்பெரிய பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை காட்ட வேண்டும். இந்த திருச்சபையை தேவன் எதற்கு உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த திருச்சபையானது தொடர்ச்சியாக நம்முடைய சமுதாயத்தில் இயேசு கடவுள் என்பதை காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யோவான்ஸ்தானனுடைய வாழ்க்கையை இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 3-4 சுவிசேஷத்திலே வாசிங்க. 4 சுவிசேஷத்திலையும் அவருடைய பணி ஒரு இடத்துலயும் மாறல, எல்லா இடத்திலையும் அவர் சொன்னது இயேசு கடவுள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு திருச்சபைகள் இயேசுவை காட்டுதா? இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திருச்சபைகள் இயேசுவை காட்ட மறந்தது. திருச்சபைகள்ல மனுஷன் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு, தன்னை மையப்படுத்திக் கொண்டு, தன்னை ஆராதிக்கும்படியாக மனிதனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதெல்லாம் வேதத்துக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமான பாவம். அப்படிப்பட்ட யாரும் ஊழியக்காரன் அல்ல, அப்படிப்பட்ட யாரும் தேவனால் நியமிக்கப்பட்டவர் அல்ல. இன்னைக்கு உலகத்திற்கு தேவை இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பது. இந்த மனுஷன், இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இயேசு கிறிஸ்துவை காமிச்சான், இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான், எப்படி அவன் பாதையை செவ பண்ணினான். 3, 4, 8 நம்ம மறுபடியும் வாசிக்கிறான். 3 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனநலங்குக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 8 பாருங்க, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். எப்படி இயேசு கிறிஸ்துவை காண்பித்தான் இந்த உலகத்திற்கு யோவான் ஸ்நானம், சுவிசேஷத்தை எப்படி அவன் வெளிப்படுத்துகிறான், கர்த்தருக்கு வழி அவன் எப்படி அவன் ஆயத்தப்படுத்துறான் என்று பார்க்கும்போது சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஆரம்ப காலம் முதல் சுவிசேஷம் என்பது பிரசங்கிக்கப்பட்டுதான் வருகிறது. வேதத்திலிருந்து, வேத காலத்திலிருந்து, நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதியிலிருந்து தேவன் தன்னுடைய சுவிசேஷ செய்தியை பிரசங்கித்துக் கொண்டுதான் வருகிறார். ஆதியாகமம் 3:15 அங்க அறிவிக்கிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்ற செய்தியானது அங்க பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷம் எப்பொழுதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி அவன் சுவிசேஷத்தை, வழியை, கிறிஸ்துவை காண்பிக்கிறான், பிரசங்கத்தின் மூலமாக மட்டுமே. சுவிசேஷத்தை பாடல் மூலமாக சொல்லக்கூடாது, சுவிசேஷத்தை நடனத்தின் மூலமா சொல்லக்கூடாது, நாடகத்தின் மூலமா சொல்லக்கூடாது, அனுபவத்தின் மூலமா சொல்லக்கூடாது, சாட்சி பகிர்வதன் மூலமாக சொல்லக்கூடாது, உணர்ச்சியை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடாது. சுவிசேஷத்தை எப்பொழுதும் பிரசங்கத்தின் மூலமாக மட்டும்தான் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை எப்பொழுதும் பிரசங்கிக்க வேண்டும். ரோமர் கழுத நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க, ரோமர் 10 திருப்பிக் கொள்ளுங்க, ரோமர் 10:14 பாருங்க, 13 வாசிக்கிறேன். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். வேதம் தெளிவா சொல்லுது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால். அந்த இடத்துல பவுல் குணமாக்கும் வரத்தை இல்லாதவன் என்று சொல்லல, தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் என்று சொல்ல, அப்போஸ்தல வரத்தை உடையவன் என்று சொல்ல, வேதம் தெளிவா என்ன குறிப்பிடுகிறது என்றால் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால். பிரசங்கத்தினுடைய அவசியத்தை சொல்லுகிறது. சுவிசேஷம் எப்பொழுதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லா பிரசங்கத்திலும் சுவிசேஷம் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை எப்பொழுதும் பிரசங்கிக்கதான் வேணும். ஏன்னா சுவிசேஷம் தான் மனுஷனுடைய பிரச்சனைக்கான தீர்வு. ஏன்னா யோவான் ஸ்நானகன் அதான் செஞ்சான். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துவும் அதான் செஞ்சார், நான் தான் கடவுள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதுமாக இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். 1 Corinthians 3:1 திருப்பிக் கொள்ளுங்கள், 1 Corinthians 3:21 எப்படி எனில், தேவ ஞானத்துக்கேற்ற உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதுதான் கடவுளுக்கு பிரியம், வேற எதுவும் பிரியம் கிடையாது. சுவிசேஷம் பிரசங்கத்தின் மூலமாக அறிவிக்கப்படுவது தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்படியே 23 பாருங்க, நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எதை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பிரசங்கம் தான் தேவனுக்கு பிரியமானது. ஏங்க உங்களுடைய சர்ச்சில் 45 50 ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னா, இந்த பிரசங்கம் தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா இது வேதபூர்வமாக வேதத்திலிருந்து கிறிஸ்துவை உயர்த்தி, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை உயர்த்தி பண்ணுகிற பிரசங்கம் ஆராதனையில தேவனுக்கு பிரியமானது. அதான் இங்க வசனம் சொல்லுது, பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களை தேவனிடமாய் சேர்ப்பது தேவனுக்கு பிரியமானது. இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, என்ன பிரசங்கம் பண்றாங்க, எதை பிரசங்கம் பண்றாங்க? இங்க யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணா? இன்னைக்கு நிறைய பேரை பிரசங்கம் பண்ண முடியும், ஆனா என்ன பிரசங்கம் பண்றோம் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த பிரசங்கத்தில் உள்ளடக்கி இருக்கிற செய்தி என்ன? 4 மார்க் சுவிசேஷம் 4:4 யோவான் என்ன பிரசங்கம் பண்ணா? பாவ மன்னிப்புக்கு என்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். எதை பிரசங்கம் பண்ணணும்? பாவ மன்னிப்புக்கு என்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பிரசங்கம் பண்ணா. அடுத்த 8 பாருங்க, அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இயேசுவை முன்னிட்டு, பாவத்தை முன்னிட்டு, பாவ மன்னிப்பை முன்னிட்டு மனந்திரும்பலை குறித்து பேசினான். இயேசு கிறிஸ்து மேசியாவாக வரப்போகிறார் என்பதை மட்டும் அறிவிக்கல. யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் பாவத்தினால நிறைந்திருக்கிறது. அங்க பாதிய செவ்வை பொண்ணு அப்படின்னா, மனுஷனுடைய இருதயம் பாவத்தினால நிறைஞ்சிருக்கு. அந்த பாவத்தினால நிறைஞ்சிருக்கிறது இருதயத்துக்கு பாவ மன்னிப்பையும் மனந்திரும்புதலையும் பிரசங்கி, அதான் அவனுடைய வேலை. இதை குறித்து பிரசங்கிதான் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் பாவத்தை குறித்து பிரசங்கிதான். மத்தேயு சுவிசேஷம் 3:7 பரிசேயன் சதுசேயருடைய பாவத்தை குறித்து சொல்றான். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்றான். வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லே கல்லறையே என்று சொல்றான். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, லூகாசு விசேஷம் 12:12-14 அங்க ஜனங்களுடைய பாவத்தை குறித்து சொல்றான். திருப்பி கொள்ளலாம் லூகாசு விசேஷம் 3:12 ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவரை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றையும் வாங்காதிருங்கள். அங்க ஆயக்காரன் என்ன செய்யறான், அநியாயமா வரி வசூலிக்கிறான். அங்க அவனுடைய பாவத்தை சொல்றான், உனக்கு எவ்வளவு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மேல வாங்காத. அடுத்து போர்ச்சியவர்கள் அவர்கள் நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமானது என்று இருங்கள். அவன் எதை சொல்றான், உன்னுடைய பாவத்தை சொல்றான். போர் சேவகரே நீ எப்படி இருக்கிற அப்படின்னா, நீ யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத, பொய் சாட்சி சொல்லாத, லஞ்சம் வாங்காத, உனக்கு இருக்கிற சம்பளம் போதும். இது அவனுடைய பாவம். அவனுடைய பாவத்தை அவனுடைய மூஞ்சுக்கு முன்னாடி சொன்னான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்துல 14:4 ஏரோது ராஜாட்ட போய், நீ பிலிப்பினுடைய மனைவியை வைத்திருக்கிற என்று சொல்லி கடிந்து கொண்டான். பாவத்தை சொல்வது அவசியம். ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது அந்த மனுஷன் பாவத்துல இருக்கிறான் என்பதை சொல்லுவது அவசியம். பாவத்தை குறித்து சொல்லாம பாவ மன்னிப்பு பெறு என்று சொல்ல முடியாது. சுவிசேஷத்தினுடைய கரு, அந்த மையம் அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் பாவியா இருக்கிறான், மனுஷன் பாவத்துல செத்து போய் இருக்கிறான், மனுஷனால நல்லது செய்ய முடியாது, மனுஷனால தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, மனிதனாகவே மனம் திரும்ப முடியாது, மனிதனாகவே இயேசுவினிடத்துல போக முடியாது. மனுஷன் பாவத்துல செத்து இருக்கிறனால, மனுஷனுடைய பிரச்சனை பாவ பிரச்சனைனால, அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுவது அவசியம். உங்களுடைய நீங்க பாவியா இருக்கிறீங்க, தேவனுக்கு விரோதமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க, தேவனுக்கு விரோதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க என்னென்ன பாவம் செய்யறீங்களா, எல்லா பாவமும் தேவனுக்கு விரோதமானது. இப்படிப்பட்ட பாவத்தோடு நீங்கள் ஒருபோதும் நீங்க என்ன செய்ய முடியாது, தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது. இந்த பாவத்தை தான் வேதத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலும் நம்ம பார்க்க முடியும். வேதம்னா என்ன அப்படின்னு முதல் தெளிவா நம்ம புரிந்து கொள்வது அவசியம். வேதம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதனுக்கு தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், தேவன் ஆதியாகமம் முதல் 2 இந்த உலகத்தை படைத்தார். விசேஷமா மனுஷன் எப்படி படைச்சாருன்னு சொல்றார். ஆதாம் ஏவாளை எப்படி படைத்து, ஆதாம் ஏவாளுக்கு என்ன பணிகளை கொடுத்தார், அவர்களுக்கு என்ன பொறுப்புகளை கொடுத்தார் என்று சொல்றார். 3 அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் வீழ்ந்து போனார்கள். அதான் அவருடைய பிரச்சனை. மனுஷன் பாவத்தில் வீழ்ந்து போயிட்டான். இப்படி பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கிற மனிதன் எப்படி காப்பாற்றப்பட போகிறான், இதுதான் இந்த முழு வேதம். இந்த இது வேதத்தினுடைய முழு கருப்பொருளும், பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கிற மனிதன் எப்படி காப்பாற்றப்பட போகிறான் என்ற சத்தியத்தை தான் ஆதியாகமம் 3:15 வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதத்துல ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய பாவ நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இந்த பாவத்திலிருந்து தீர்வு என்ன என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வேதம் முழுவதும் கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறது. வேதம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறார். ஏன்னா வேதம் முழுவதும் பாவம் இருப்பதனால, வேதம் முழுவதும் மனிதனுடைய பாவத்தை சொல்லி இருப்பதனால, வேதம் முழுவதிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பாவத்திற்கான விடுதலையை வேதம் சொல்லி இருக்கிறது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை காமிச்சான். அதனுடைய அப்ளிகேஷன், ஒவ்வொரு ஊழியக்காரரும் வேத பகுதியை வாசிக்கும் போதும் வேதத்தை விளக்கப்படுத்தும் போதும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இயேசுவை காட்ட வேண்டும். அதே போல நீங்களும் வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இயேசுவை வேதத்திலே தேடுங்கள். ஏன்னா யோவான் 5:36 சொல்லுது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்ப இயேசு சொல்லும் போது புதிய ஏற்பாடு இல்லை, இயேசு சொல்லும் போது பழைய ஏற்பாடுதான் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலும் கிறிஸ்து இருக்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது மனுஷனுடைய பாவம் சொல்லப்பட்டிருக்கும், அதே நேரத்தில் மனுஷனுடைய அந்த பாவத்திலிருந்து தீர்வும் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் இங்க யோவான் செய்யறான். யோவான் என்ன சொல்றான், நீ பாவி என்று சொல்றான். போர் சேவலை பார்த்து நீ லஞ்சம் வாங்காதன்னு சொல்றான். இல்ல நீங்க செய்யறதுலாம் சரிதான், இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அவன் காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசல, சமாதானமெல்லாம் பேசல, நேரடியா சொல்றான். ஒருத்தனுக்கு இடுக்கம் செய்யாமலும் பொய்யான குற்றச்சாட்டு சாட்டாமலும் லஞ்சம் வாங்காமலும் ஆயக்காரனை பார்த்து சொல்றான், உனக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்களோ அவ்வளவு மட்டும் வாங்கு. பரிசேயனை பார்த்து சொல்றான், வெளிவேஷம் போட்டு வாழாதன்னு சொல்றான். ஏரோது ராஜாட்ட போய் சொல்றான், உன்னுடைய ஒழுக்க பிரகாரமான வாழ்க்கை சீர்கட்டதா இருக்கு, மனந்திரும்பு என்று சொல்றான். எதை பிரசங்கித்தான், பாவத்தை குறித்து பிரசங்கித்தான். பாவு நாம் பாவி என்று தெரியும் போது மட்டும்தான், ஒவ்வொரு மனுஷனும் நாம் பாவி என்று தெரியும் போது மட்டும்தான் எனக்கு மன்னிப்பு அவசியம் தெரியும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவத்தில் இருக்கிறனால நான் தேவனுக்கு விரோதமான மனுஷன் தான் நிக்கிறேன், தேவனை எதிர்த்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன், தேவனுடைய கோபம் என் மேல அதிகமாக இருக்கு. இப்படியே செத்து போனால் நிச்சயமா நித்தியமான நரகத்துக்கு மட்டும்தான் போவேன். இந்த நித்தியமான நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் முதலாவது நான் தேவனுக்கு விரோதமாக நிற்கிறேன் என்பதை நான் உணர வேண்டும். ஞானஸ்தானத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க தேவனுக்கு முன்பாக அவருடைய கோபத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய இருதயத்தில் பாவம் நிரப்பப்பட்டு தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக அவருடைய தண்டனைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்படியே செத்து போனா நரகத்துக்கு தான் போவீங்க. நீங்க செய்கிற எல்லா பாவமும், நீங்கள் செய்கிற எல்லா பாவமும் தேவனுக்கு விரோதமானது. ஆகவே தேவன் நிச்சயமாய் உங்களை தண்டிப்பார். வேற வழியே இல்லை, தேவன் நிச்சயமாய் உங்களை தண்டிப்பார். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அதனாலதான் இங்க இந்த யோவான் ஸ்தானகன் நீ பாவியா இருக்கிறபடினால பாவ மன்னிப்பை வந்து பெற்றுக்கொள் என்று அழைக்கிறான். எல்லா மனுஷனுக்கும் வேதம் நீ பாவியா இருக்க பாவியா இருக்குன்னு மட்டும் சொல்லல, இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டு என்பதையும் சொல்லுகிறது. பிரசங்கத்துல இந்த யோவான் ஸ்தானகன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ பாவியா இருக்கிற, அட் த சேம் டைம் இந்த பாவத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நீ பாவத்திற்கு அடிமையா இருக்கிற மனுஷன், தேவனுக்கு விரோதமாக இருக்கிற மனுஷன், உனக்கு மன்னிப்பு உண்டு. இதை பிரசங்கிக்க வேண்டும். லூக்கா 24 திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 24:47 இயேசு கிறிஸ்து சொல்றார். பிரசங்கத்தில் என்ன இருக்கணும், முதலாவது பாவம் இருக்கணும், மனுஷனுடைய பாவத்தை சொல்லியிருக்கணும். அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா பாவ மன்னிப்பை குறித்து பேசணும். லூக்கா 24:47 இயேசு சொல்றார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இயேசு என்ன சொல்றார், மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் சொல்லு. ஏன்னா மனுஷன் பாவத்தில் இருக்கிறனால அந்த மனுஷனுக்கு சொல்ல வேண்டிய அடிப்படையான சத்தியம், உனக்கு மன்னிப்பு உண்டு. அதுதான் நற்செய்தி, உனக்கு மன்னிப்பு உண்டு. இயேசு அதான் சொல்றார். அடுத்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல சீசர்கள் எதை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 2 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:38 நம்ம பார்க்கும்போது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன சொல்றார், பாவம் மன்னிப்புக்கு என்று. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், உன்னுடைய பாவம் உனக்காக மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல நம்ம அப்போஸ்தலர் 5:31 பாருங்க. அப்போஸ்தலர் 5:31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது பாரசத்தில் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்து ரோமர் 3 திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 3:25-26 வாசிக்கலாம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறவனையும் நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். எப்படி அந்த பாவ மன்னிப்பு இருக்கு அப்படின்னா, அந்த பாவ மன்னிப்பு கிருபாதார பலியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. எப்படி என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், எப்படி என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் கழுவப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். அவர் எனக்காக பலியாக மரித்தார். பாவம் மன்னிப்புல அப்படியே மன்னிப்பு உண்டாகாது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு. எபிரேயர் 9:23 தான் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, நீங்களும் நானும் நித்திய தேவனுக்கு எதிராக பாவம் செய்திருக்கோம். நித்திய தேவனுடைய நித்திய தண்டனைய நீங்களும் நானும் சுமக்க முடியாதனால தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய நித்திய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு அவரை நித்திய பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, சாக முடியாத தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். திரித்துவத்தினுடைய இரண்டாவது நபர், தன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரன் சிலுவையில் மரித்தார், உங்களுக்காக எனக்காக பலியாக மரித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் போது மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இந்த பாவ மன்னிப்பை பெற்ற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னா, மனம் திரும்புதல் நடக்கும். அதான் அடுத்து யோவான் சகோதரன் சொல்றான், பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை பற்றிக்கொள். அடுத்து மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயலையும் முழுமையான தீவிரமான மாற்றம், என்னுடைய இருதயத்துல என்னுடைய சிந்தனையில என்னுடைய செயல்ல முழுமையான மாற்றம். ஏன்னா மனுஷன் இருதயத்துல சிந்தனையில செயல்ல பாவம் செய்யறான். மனுஷனுடைய பாவம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃபையும் மாற்றிருக்கு. அவனுடைய இருதயத்துல பாவம் இருக்கு, அவனுடைய சிந்தனையில பாவம் இருக்கு, அவனுடைய செயல்கள்ல பாவம் இருக்கு. நான் மனம் திரும்புறேன் அப்படின்னா, என்னோட தேவனுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய சிந்தனை மாற்றப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில தீவிரமான மாற்றம், the radical change, the தீவிரமான மாற்றம் அவசியம், என்னுடைய வாழ்வியல் மாற்றம் அவசியம், என்னுடைய வாழ்க்கை தரம் மாற வேண்டும், முழுமையான வாழ்க்கையில முழுமையா பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை நான் விரும்பி விரும்பி செஞ்சிட்டு இருந்தேன், பாவத்தை ஆசைப்பட்டு செஞ்சேன், நேசித்து செஞ்சேன், அதுல இருந்து நான் மனம் திரும்புறேன் அப்படின்னா, ஆசைப்பட்டு செஞ்ச பாவத்தை வெறுக்கணும். அதான் மனம் திரும்புதல். நான் ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு விரும்பி செய்கிற பாவத்திலிருந்து பாவத்தை நான் வெறுப்பதுதான் மனம் திரும்புதல். ஆசைப்பட்டு சிந்தனையில வருகிற பாவத்திலிருந்து அதுல சிந்தனையில வருகிற பாவத்தை வெறுப்பது மனம் திரும்புதல். ஆசைப்பட்டு செய்கிற பாவகாரமான செயலை வெறுப்பது மனம் திரும்புதல். அது வெறுப்பது மட்டும் இல்ல, வெறுத்து இயேசுவின் பக்கமாய் முழுவதுமாய் திரும்புதல். நான் பாவத்தை எவ்வளவு அதிகமாக நேசித்தேனோ அதை விட அதிகமாய் இயேசுவை நேசிப்பதுதான் உண்மையான மனம் திரும்புதல். வேற எதுவும் உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. நான் மனம் திரும்பிட்டேங்க, அது என் மனசுக்கு தெரியும், மனம் திரும்புதல் இல்ல. நான் மனம் திரும்பிட்டேன், இது இதெல்லாம் அப்படி இப்படிதான் இருக்கும், இந்த உலகத்துல இப்படிலாம் யாரு இப்படிலாம் இல்லாம வாழ முடியும், அது மனம் திரும்புதல் இல்ல. என்னுடைய மனம் திரும்புதல் உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல, அது மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புகிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்புறமான தீவிரமான மாற்றத்தை உடையவனாக இருப்பான். ரட்சிக்கப்பட்ட மனுஷனை அப்படி கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கும். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கும், சிந்தனை மாற்றப்பட்டிருக்கும், செயல்கள் மாற்றப்பட்டிருக்கும், அவனுடைய பேச்சு மாற்றப்பட்டிருக்கும், அவனுடைய பார்வை மாற்றப்பட்டிருக்கும், அவனுடைய நடத்தை மாற்றப்பட்டிருக்கும், அவனுடைய எல்லா செயல்களும் மாற்றப்பட்டிருக்கும். இதெல்லாம் மாற்றப்படாம நான் ரசிக்கப்பட்டேன் மனம் திரும்பிட்டேன் நினைச்சீங்க அப்படின்னா, அது மனம் திரும்புதல் அல்ல, என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்குதா? இருதய மாற்றம்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா வேதம் சொல்லல. ஏன்னா 5 அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவன் இடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 5 ரொம்ப சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அங்க யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெற்றவர்கள்லாம் யூதர்கள். யூதர்களுக்கு இந்த ஞானஸ்தானத்தினுடைய வழிமுறைனா என்னன்னு தெரியும். இந்த யூதர் எது யார் ஞானஸ்தானம் பெறுவாங்க அப்படின்னா, யூதர்கள் அல்லாதவர்கள் நாங்கள் யூதராக எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான் ஞானஸ்தானம் பெறுவோம். யூதர்கள் அல்லாதவர்கள் தாங்கள் யூதர்களாக ஆக வேண்டும் என்றால் முதலாவது விருத்த சேதம் எடுக்கணும், அடுத்து பலி செலுத்தணும், அடுத்து ஞானஸ்தானம் எடுக்கணும். இங்கே யோவான் ஸ்நானகன் யூதர்களை பார்த்து நீ ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்றான். ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லாதவனே ஞானஸ்தானம் பெறும்னு சொல்றான். ஏன் அப்படின்னா அங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் அதை கேட்டு அதை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றான். என்ன அது? அவனுடைய வாழ்க்கையினுடைய மனந்திரம் முதல் அவன் சொல்லிருக்கான் எனக்கு ஞானஸ்தானம் அவசியம் இல்லையே, அது அவனுடைய பெருமையை குறிக்குது. இங்க என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் மனந்திரும்பின மனிதனை மனந்திரும்பின மனிதனாக அவன் வெளிப்புறமாக காண்பிக்கிறான். எனக்கு ஞானஸ்தானம் அவசியம் இல்லை, ஆனந்த பாவம் மன்னிப்புக்கு என்று நான் மனந்திரும்பிட்டேன், தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்மைப்படுத்துகிறேன் என்று அவன் ஞானஸ்தானம் பெற்றான். இப்படிப்பட்ட தீவிரமான மாற்றம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறான். இப்படிப்பட்ட தீவிரமான மாற்றம் என்னுடைய இருதயத்தில் இல்லனா நான் ரட்சிக்கப்படுவேன். இப்படிப்பட்ட தீவிரமான மாற்றம் என்னுடைய இருதயத்துக்கு அவசியம். என்னுடைய சிந்தனையில் இப்படிப்பட்ட தீவிரமான மாற்றம் இருக்குதா? ஒருத்தரை பத்தி நான் தவறாக தான் நினைச்சிட்டு இருக்கேன், வல்லால் தவறாக நினைக்காம வேதம் கூறினபடி மற்றவர்களை என்னை விட மேலானவர்களாய் நான் கருதுறேனா? என்னை விட மேலானவரா நான் யோசிக்கிறேனா? என்னுடைய செயல்களில், என்னுடைய நடத்தையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய பார்வையில எல்லாவற்றிலும் வேதபூர்வமான மனந்திரும்பத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் இருக்குதா? அது இல்லைன்னா நான் மனந்திரும்பவே இல்லை. ஏன்னா ரெண்டு குருந்தியரை பார்த்து திருப்பிக் கொள்ளுங்கள், ரெண்டு குருந்தியர் 7 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7:10-11 நம்ம வாசிக்கலாம். 250வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 2 7, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கும் இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனந்திரும்பலை உண்டாக்குறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தினாலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்படுகிறீர்கள். எவ்வளவு வெறுப்பு பாவத்தை குறித்து, எவ்வளவு வெறுப்பு பாவத்தை குறித்து, எவ்வளவு பயம் இயேசு மீது, எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு பக்தி விராய்க்கும், எவ்வளவு கண்டிப்பு, இதெல்லாம் இயேசுவின் மீது. பாவத்தை குறித்ததான வெறுப்பு, பாவத்தை குறித்ததான பயம் இப்பெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குதா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் தெஸ்லோனிக்கிய மக்கள். 1 தெஸ்லோனிக்கியர் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெஸ்லோனிக்கியர் 3:9 பாருங்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனந்து நிமினதையும். அங்க விஷயம் தெளிவான விஷயம், இந்த தெஸ்லோனிக்கிய மக்கள் விக்கிரக ஆராதனை மக்கள், விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவளுடைய மனமாற்றம், அவளுடைய மனம் திரும்புதல், அவர்கள் விக்கிரகத்தை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவனை சேவித்தார்கள். மனம் திரும்புதல் என்பது ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் சொல்றது மட்டும் இல்லை. ஐயோ நான் இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், அல்லது ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் சார்னு துக்கப்படுறது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. அந்த பாவத்தை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி இயேசுவிடமாய் சேர்ந்து இயேசுவிடமாய் நான் ஜீவித்து வாழ வேண்டும். இந்த பாவம் தேவனுக்கு விரோதமானது என்று பார்க்க வேண்டும். உண்மையாய் முழு மனதோடு தேவனிடத்தில் திரும்புதல். பாவத்தை விடுறது மட்டும் இல்லை, நீங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் பாவத்தை விட்டுட்டேன், இந்த பாவம்லாம் கடவுளுக்கு பிடிக்காது ரைட் அங்கே நின்றாங்க, அது மனம் திரும்புதல் அல்ல. அந்த பாவத்தை விட்டு தேவனிடமாய் திரும்ப வேண்டும், தேவனிடத்தில் போய் சேர வேண்டும். பாவத்தை விட்டு இயேசுவிடமாய் சேர்வதுதான் உண்மையான மனந்திரும்புதல். இப்படிப்பட்ட மனந்திரும்புதலை உடையவன் நிச்சயமாக ஞானஸ்தானம் பெறுவான். அதான் மார்க்ஸ் விசேஷம் 3:5 சொல்லுது. இப்படி பாவத்தை விட்டு மனந்திரும்பி இயேசுவிடமாய் சேர்ந்த மனுஷன் போய் ஞானஸ்தானம் பெற்றான். ஞானஸ்தானம் பெறும்போது அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். மனம் திரும்புகிற மனுஷன் தன்னுடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவான். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அறிக்கையிடுதல் என்று பார்க்கும்போது நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அதான் லூக்கா 15 அந்த கெட்ட குமாரன் சொல்றான், நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். சங்கீதம் 51 திருப்பிக் கொள்ளுங்கள். 51 சங்கீதத்துல தாவீது சொல்றான், 51 சங்கீதத்துல சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 வசனத்துல, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கலின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக புலாங்கானதை நடப்பித்தேன். என்ன சொல்றா, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம், என்னுடைய பாவம் எல்லாம் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமானது, உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாகானதை நடப்பித்தேன் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். இங்க மார்க் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் நகரத்தார் அனைவரும் நம்ம லூக்கால வாசித்தோம், போய் ஆயக்காரன் வரிசையன் அங்க போர் சேவகரன் அவன் எல்லாம் என்ன செய்யறான்னா, தேவனை நான் உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றான் என்று பார்க்கிறோம். அடுத்ததான் 8 வசனம் சொல்லுது, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதரை புதுப்பிக்கிறார், பரிசுத்த ஆவியினால் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னுடைய இருதயத்தை மாற்றுகிறார். அதான் நம்ம எசேக்கியேல 36 அதிகாரத்தையும் 11 அதிகாரத்தையும் பார்க்கும்போது, தேவன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதியான இருதயத்தை கொடுத்து அவருடைய ஆவியை என்னுடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். அதை எபேசியர் 1:13 வசனம், நீங்கள் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அங்க கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறப்படுகிறீர்கள். ஏன் தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுள். உங்களோட என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏன் இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறதுனாலதான் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய இருதயத்தில் பெற்று அந்த இருதயம் சதியாக மாற்றப்பட்டு இயேசுவை அதிக அதிகமாய் நேசித்து வேதத்தினுடைய கட்டளையின்படி வாழ்கிற மனுஷன் தான் ரட்சிக்கப்படுவார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஞானஸ்தானம். இங்க அப்படி தேவனுடைய ஜனங்கள் இங்கே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். இப்படிதான் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான் இந்த யோவான் ஸ்நானகன், இப்படிதான் பாதியை செவ்வையாக்கினான் யோவான் ஸ்நானகன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய 2 வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நான் இந்த ஜனங்களை எப்படி ஆயத்தப்படுத்த போறோம், வீடியோ காமிச்சு இல்ல, பாடல் பாடி இல்ல, சிங்கிங் கான்சர்ட் வச்சு இல்ல, நடனம் ஆடி இல்ல, ஸ்டாண்டப் காமெடி சொல்லி இல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கித்து நீ பாவியா இருக்கிற உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்ற சுவிசேஷத்தை சொல்லிதான் ஜனங்களை காப்பாற்ற முடியும். வேற எப்படியும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. இன்னைக்கு உங்களை நான் எப்படி ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னா, நீங்க பாவியா இருக்கிறீங்க, தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா தேவன் கிருபையா உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னா, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்திருக்கிறார், உங்களுக்காக உங்களுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல பாவம் இருக்கு, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா தான் பாவம் செய்யறேன், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிற அனைவருக்கும் தேவன் மன்னிப்பை கொடுக்கிறார். அப்படி மன்னிப்பை பெற்ற ஜனங்கள் மனந்திரும்பி இருக்கீங்களா? அப்படி மன்னிப்பை பெற்ற ஜனங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே நான் மெய்யாய் மனந்திரும்ப உதவி செய்ய, அவிசுவாசி பாவத்திலிருந்து மனந்திரும்பு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, உன்னுடைய பாவத்தை விட இயேசுவை நம்பு, பாவம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது, பாவம் உன்னை நரகத்துக்கு மட்டும் தான் கொண்டு செல்லும், பாவம் ஒருபோதும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ஏன்னா பாவத்தோடு எவனும் தேவனுடைய சமூகத்துக்குள்ள போக முடியாது, ஏன்னா பாவம் தேவனுக்கு எதிரானது. விசுவாசி நீங்க நம்புற இந்த சுவிசேஷம், நீங்க நம்புற இந்த சத்தியம் வேதத்தில் வேரூன்றியது, நீங்க நம்பி இருக்கிற இந்த சுவிசேஷமானது அது நிச்சயமான செய்தி, நீங்க நம்பி இருக்கிற இந்த சுவிசேஷமானது தேவனுடையது, தேவனுடைய சர்வ அதிகாரத்தை பெற்றிருக்கிறது, ஆகவே அது உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் செயல்படும், உங்களுடைய பாவம் நிச்சயமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவன் நிச்சயமாய் உங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தை நிச்சயமாக மன்னித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ச்சியான மனந்திரும்புதலோடு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து வாழும். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பவன் பெரியவனாக கருதப்படுகிறான் தேவனுடைய பார்வையில். விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் இயேசுவை காமிங்க. அவிசுவாசிகளுக்கு மறுபடியும் இன்று நாள் இயேசு காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க, அவர் சயமாயிருக்கல, அவரை பற்றி கொள்ளுங்க. அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நித்தியமான நரகம். நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னா இயேசு மட்டும்தான். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. யோவான் ஸ்நானகன் இயேசு என்ற நாமத்தை பிரசங்கித்தான். அந்த இயேசு என்ற நாமத்தை கேட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசு என்ற நாமம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. அந்த இயேசு என்ற நாமத்தை விசுவாசிங்க, மனம் திரும்புங்க, இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.